சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற அருமையான பாக்கியம் பெற்ற சகோதர சகோதரிகளாய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒன்று குருந்தியர் நிறுவத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். இன்று ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் 9 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். முதல் 8 வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட எல்லா வசனங்களிலுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த 9 வசனத்திலே 9 முறையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்கிறார். இதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து எனும் நபருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது வெளிப்படையாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே ஒரு நீண்ட பெயர் கொடுக்கப்படுகிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். எனவே எந்த வகையிலேயும் இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொள்ள முடியாது. 2 மகத்துவமான பாக்கியங்களை நாம் கவனிக்கிறோம். அதாவது, தேவன் உண்மை உள்ளவர். 2, தேவனுடைய குமாரர்களோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர். மனிதர்கள் எல்லா நேரத்திலேயும் உண்மையாக இருக்கிறதில்லை. விசுவாசிகளும் கூட எல்லா நேரத்திலேயும் உண்மையாக இருக்கிறதில்லை. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் கொடுத்த அழைப்பு. இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புள்ள முக்கியமான வார்த்தை ஐக்கியம் என்பதாகும். கிரேக்க மொழியிலே இது கொயினோனியா என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாய் பவுல் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார். இதற்கு வெவ்வேறு அர்த்தங்களும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லும்பொழுது, இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையானது கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:16, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா என்று சொல்லுகிறார். கொயினோனியா என்ற கிரேக்க வார்த்தையானது இணைந்து செயல்படுகிறவர்களை குறிக்கிறதாயும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 9 வசனத்திலே அந்த பொருளிலேதான் அது கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 9 வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான ஒரு சாட்சியம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்து அண்டை வந்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவரோடு கூட இணைந்து செயல்படும்படியாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் நம்மோடு இணைந்து செயல்பட விருப்பமுள்ளவராயிருக்கிறார். எனவே இது இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. இணைந்து செயல்படுவதிலே பல விதங்கள் இருக்கிறது. வியாபாரத்திலே இணைந்து செயல்படுகிறவர்கள் உண்டு. 2 பேர் பட்டாளத்தில் இருக்கும்பொழுது நண்பர்களாயிருந்தார்கள். பட்டாளப்பணி முடிந்து வெளியே வந்த பிறகு 2 பேருமாக சேர்ந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கினார்கள். அதிலே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த இணைந்து செயல்படுதல் கஷ்டமானதாயிருந்தது. மிக அதிகமாக 2 பேரும் செல்வத்தை அதிலே போட்டு அதை இணைந்து நடத்தி வந்தபடினாலே எளிதாக 2 பேரும் பிரிய முடியவில்லை. அதுவும் இணைந்து செயல்படுதல் தான். ஆனால் அது மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு அல்ல. அன்பு உறவினாலே திருமணத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படும்படியாய் இணைக்கப்படுகிறார்கள். இது மிக நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு, அதாவது எருதையும் கழுதையையும் ஒரே நுகத்திலே பூட்டி உழக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே பல குடும்பங்களிலே இவ்வாறு எருதும் கழுதையும் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அவர்கள் அப்படி இணைக்கப்பட்டிருக்க கூடாது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை இரண்டு பேரும் இணைந்து இணையாக செயல்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. சரி, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் செயல்பட வேண்டும் என்றால் அதன் பொருள் என்ன? நாம் இணைக்கப்படும் பொழுது அவருக்கும் நமக்கும் பொதுவான காரியங்கள் என்று நாம் சில காரியங்களை வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது எனக்கு என்று இருக்கிற எல்லாமே அவருக்குரியதுதான். எனக்கு எவ்வளவு சொந்தமோ அதே அளவு அது அவருக்கும் சொந்தம். எனவே நான் எதை சொந்தமாக கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து அவர் ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்திலே நான் அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எனக்கு சொந்தமானது என்று நான் வைத்திருந்த சில காரியங்களை குறித்து அவர் அக்கறைப்பட்டார் என்று எண்ண முடியாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எனக்கு சொந்தமானது, எனக்கு மட்டுமே சொந்தமானது என்ற எண்ணம் உள்ளவனாயிருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு சொந்தமானது என்று அதிகமாக ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவரோடு கூட நான் பங்குதாரராய் இருப்பதனாலே எனக்கு சொந்தமானது எல்லாம் அவருக்கும் சொந்தமானது. எனக்கு சொந்தமான குடும்பமோ வீடோ வாகனங்களோ கர்த்தருக்கும் சொந்தமானது. எனக்கு சொந்தமானது எல்லாம் அவருக்கும் சொந்தமானது. எனவே எனக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிற்காகவும் அடிக்கடி அவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். எனக்குரியது எல்லாம் அவருக்கும் உரியதாயும் இருப்பதனாலே அவர் அதை குறித்து அக்கறையோடு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எனக்குரியவைகள் எல்லாம் அவருக்குரியவைகள்தான். குடும்ப உறவிலே பங்குதாரராகும் பொழுது அது வேறு ஒரு காரியத்தை குறிக்கிறது. அதாவது குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை குறித்து ஒருவர் பொறுப்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவு இருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து என்னை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், நான் அவரை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருக்கிறேன். இது உயர்வான ஒரு நிலைமைக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. ஒருவருக்கொருவர் அந்த உறவிலே அர்ப்பணித்தவர்களாய் இருக்கிறோம். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தமாகிறது, எனக்கு சொந்தமானதெல்லாம் அவருக்கும் சொந்தமாகிறது. அவர் அதிகமாக எதையும் பெற்றுக் கொள்கிறதில்லை, ஆனால் என்னை அவர் சொந்தமாக பெற்றுக் கொள்கிறார். என்னுடைய சரீரத்தை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த காரியம் என்னை குறித்த சில கேள்விகளுக்கு விடை கொடுக்கிறது. நான் எங்கே செல்ல முடியும், நான் எதை செய்ய முடியும் என்பதை அது நிர்ணயிக்கிறது. என்னுடைய சரீரம் மட்டும் தேவ ஆவியானவரின் ஆலயம் அல்ல, கிறிஸ்துவும் எனக்கு சொந்தமானவர். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். என்னுடைய சிறந்த சரீரத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். எனவே என்னுடைய சரீரத்தை கெடுக்கும் காரியங்களை நான் செய்கிறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உறவிலே நாம் இருக்கும்பொழுது எந்த ஒரு தீர்மானத்தையும் செய்யும் பொழுதும் அது அவருக்கு பிரியமானதாக இருக்குமா இல்லையா என்பதை சிந்தித்து நாம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அன்பின் அடிப்படையிலே உண்டாகும் பங்குதாரர்களிடையே உள்ள உறவு ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யும் அடிப்படையிலேயும் அமைகிறது. நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் தமது பலத்தினாலே நம்மை தாங்குகிறார். அவருடைய வல்லமை நம்மை தாங்குகிறது. இதை குறித்த ஒரு வேத வசனத்தை பலர் பலவிதமாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம்தான் ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். கவனியங்கள் வாசிக்கிறேன். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்திலே அவர் பலவீனமானது போல் காணப்படுகிறது. இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அது அதிக கருத்துள்ளதாக இருக்கிறது. அதாவது நான் தடுமாறி கீழே விழும்பொழுது அவரும் தடுமாறி கீழே விழுகிறவர் அல்ல. என்னுடைய குருட்டாட்டத்தையும் என்னுடைய அறிவீனத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். இவ்வாறு செய்வதனாலே அவர் பலவீனமாகிறதில்லை. சில செய்தியாளர்கள் சொல்லும்பொழுது நீங்கள் அறியாமல் அறிவீனத்தினாலே ஒரு காரியத்திலே சிக்கிக் கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களை அதிலிருந்து விடுதலை செய்வார் என்று பிரசங்கிப்பார்கள். ஆனால் நீங்கள் துணிந்து பாவத்திற்குள்ளே கடந்து செல்வீர்கள் என்றால், அறிவீனமாக செயல்பட்டு சிக்கிக் கொள்வீர்கள் என்றால் உங்களை அப்படியே தனியே விட்டு விடுவார் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, அது தவறான ஒரு போதனை. எத்தனையோ முறை நானும் தவறு செய்திருக்கிறேன், இடறி விழுந்திருக்கிறேன், துணிந்தும் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை அப்படியே விட்டுவிடவில்லை. எல்லா சமயங்களிலேயும் அவர் எனக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறார். என்னுடைய பலவீன சூழ்நிலையையும் அவர் அறிந்து புரிந்து எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இது எத்தனை அருமையானது இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பங்குதாரராகும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலாயிருக்கிறது. ஒன்று குருந்தியர் 1:9 கூட அவருடைய வாழ்த்து செய்தி நிறைவடைகிறது. 1 Corinthians 10:15-58 வரைக்கும் மிக வித்தியாசமான ஒரு கோணத்திலே இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:58 சொல்லும்பொழுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று நிறைவு செய்கிறார். இந்த ஆகையால் என்ற வார்த்தையிலே 1 Corinthians 9:10-1 Corinthians 15:57 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும் காரியங்களை உள்ளடக்கி அந்த முடிவுரையை சொல்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள், ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்முடைய பங்குதாரராய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளின் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும்பொழுது அவரை நம்முடைய பங்குதாரராய் கொண்டவர்களாகவே சந்திக்கிறோம். எனவே எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரே நம்முடைய ஆதரவாளராக, நம்முடைய பாதுகாவலராக, நமக்கு உதவி செய்கிறவராக அவரை நாம் சார்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் கடந்து வரும் எல்லா காரியங்களிலேயும் அவரும் பங்குதாரராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வாய் இருக்கிறது. இதோடு கூட 1 Corinthians நிருபத்திற்கான முகவுரை அல்லது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பகுதி நிறைவடைகிறது. கொரிந்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தின் மீதி பகுதியிலே திருச்சபையில் உள்ள உண்மையான பிரச்சனைகளை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, கொரிந்து சபையிலே பிரிவினைகள் இருந்தது. அது அங்கே இருந்த பிரதானமான பிரச்சனை என்று சொல்லலாம். இன்றைக்கும் பிரச்சனைகள் இல்லாத சபைகளை நாம் பார்க்க முடிகிறதில்லை. பல சபைகள் அன்று கொரிந்து சபைகள் இருந்த நிலைமையிலேதான் இருக்கிறது. பாருங்கள், 1 Corinthians 10:10, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கவனித்தீர்களா? இங்கே மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். இந்த நிறுவத்திலே இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை குறித்து மிக அழுத்தமாக பவுல் எழுதியிருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்தை குறித்து இன்றைக்கும் நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம், ஆனால் மிக குறைவாகவே அதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்துதான் தனி விசுவாசிகளுக்கும் திருச்சபைகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்தை குறித்து பேசினால் மட்டும் போதாது, அவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆண்டவராயிருக்கிறாரா? அவரை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த 10 வசனத்திலே அவர் சொல்லும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு சொல்வதனாலே எல்லாரும் ஒரே விதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதல்ல. ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் வெறுத்துக் கொண்டு, ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதை சொல்லத்தான் இவ்வாறு ஆரம்பிக்கிறார். பிரிவினை என்று சொல்லும்பொழுது வெளியே இருந்து பார்ப்பதற்கு ஒரு பிளவுபட்ட நிலைமை இருக்கக்கூடாது என்பது பொருள். இந்த பிளவு காணப்படும் பொழுது அங்கே சண்டைகள் இருக்கிறது. ஒருவரை குறித்து ஒருவர் குறைவாய் பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற காரியங்களும் பகைக்கிற காரியங்களும் கசந்து கொள்ளும் காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானோர்களே, வேதனையோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே இந்த நிலைமை இருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு கூட பங்குதாரராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய திருச்சபையிலே அப்படி இருக்கலாகாது. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாயும் சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இந்த ஏக மனது ஏக யோசனை எங்கே இருந்து வரும்? அது கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க வேண்டும். இதை குறித்து பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் நாம் பார்க்கலாம். 1 Corinthians 11:11 பாருங்கள். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கொலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கொரிந்து சபையிலே பிரிவினைகள் மட்டுமல்ல வாக்குவாதங்களும் இருந்திருக்கின்றன. அந்த திருச்சபையிலே உள்ள இந்த குறையை குறித்து அவர் சொல்லும்பொழுது மிக தெளிவாக யார் மூலமாக இந்த உண்மையை அறிந்து கொண்டார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் யாரை குறித்தாவது யாரிடத்திலாவது குறை கூறுவீர்கள் என்றால், இந்த குலோவையாளை போல நான் தான் இதை சொன்னேன் என்று நீங்கள் சொல்லலாம் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? போதகர் ஒருவர் புதிதாக ஒரு திருச்சபையிலே போய் பொறுப்பெடுத்தார். சில நாட்களுக்குள்ளாக ஒரு மனிதர் வந்து மற்றொரு குறிப்பிட்ட மனிதரை குறித்து பல குறைகளை சொல்லி, இதை குறித்து நீங்கள் திருச்சபை ஆலோசனை குழுவில் பேச வேண்டும், அங்கே நீங்கள் அதை கையாள முடியவில்லை என்றால் சபைக்கு முன்னாலே இதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினான். அதற்கு அந்த போதகர், சரி, எந்த இரவு நீங்கள் வர முடியும் என்று கேட்டபொழுது, நான் எதற்கு வர வேண்டும், நீங்கள்தான் போதகர், நீங்கள்தான் திருச்சபையின் தலைவர், நீங்களே இதை குறித்து செயல்பட முடியும் என்று கூறினான். அதற்கு அந்த போதகர், நீங்கள் வந்து ஆலோசனை குழுவின் முன்னாலே அந்த குற்றச்சாட்டை தெளிவாக சொல்லாமல் நாங்கள் எந்தவிதமான தீர்மானத்தையும் செய்ய முடியாது என்று போதகர் கூறினார். அப்படியென்றால் நானும் வர முடியாது என்று கூறினானாம் அந்த மனிதன். அப்பொழுது போதகர், அப்படியென்றால் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டியதான் என்று சொல்லி கடந்து சென்று விட்டார். குற்றம் சாட்டினவன் மீண்டுமாய் வரவே இல்லை. பிரியமான சகோதரனை சகோதரியே, யாரை குறித்தாவது யாரிடமாவது நாம் குறைவாய் பேசுவோம் என்றால் தெளிவாக தைரியமாக நான் இதை சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவு உண்மையை அறிந்திருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய நபரிடத்திலே அதை குறித்து சொல்லலாம். இந்த காரியத்திலே கொலோவேயாளை குறித்து நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு திருச்சபையிலே பாவம் இருக்கும்பொழுது அது ஒரு புற்றுநோயைப் போல இருக்கிறது. அதை குறித்து உடனடியாக செயல்பட வேண்டும். ஆனால் பல வேளைகளிலே நாம் அசைக்கப்படுவதை விரும்புகிறதில்லை, உணர்ச்சி வசப்படுகிறதை விரும்புகிறதில்லை, எந்த பிரச்சனையையும் உண்டு பண்ணுகிறதை நாம் விரும்புகிறதில்லை. மிக அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பவுடர் போட்டு எல்லாவற்றையும் மூடி மறைக்க விரும்புகிறோம். புற்றுநோய் இருக்கும்பொழுது அதை குறித்து செயல்படாமல் மேலோட்டமாக வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதிலே பயனில்லை. அதேபோலத்தான் திருச்சபையில் உள்ள பிரச்சனை குறித்தும் செயல்படாமல் கடந்து செல்வதிலே பிரயோஜனம் இல்லை. பிரச்சனைகள் வெளியே எடுத்து எரியப்படாதவரை திருச்சபைகளுக்கு வாழ்வில்லை. குறைந்த சபையில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், அங்கே சில விசுவாச குழந்தைகள் இருந்தார்கள். பொதுவாக சிறு குழந்தைகள் அடிக்கடி கூக்குரல் இடுவார்கள். சில ஆலயத்திலே ஆராதனைகள் முடிந்தவுடன் இப்படிப்பட்ட கூக்குரல்களை நீங்கள் கேட்கலாம். வளர்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள் இவ்வாறு சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 12:12, உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். குறைந்த சபையிலே பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை கவனித்தீர்களா? ஒவ்வொரு சிறு கூட்ட மக்களும் திருச்சபையின் ஒவ்வொரு தலைவர்களை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு கூட்ட மக்கள் பவுலை புகழ்ந்து பேசுகிறவர்களாயிருந்தால் மற்றொரு கூட்ட மக்கள் அப்பல்லோவை வாழ்த்துகிறவர்களாயிருந்தார்கள். இன்னும் சிலர் அப்போஸ்தலனாய் பேதுருவை முக்கியப்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாய் பவுலை குறித்து ஓரளவு நமக்கு தெரியும். அவர் அறிவில் சிறந்தவர், அவர் ஒரு தைரியசாலி, ஆனால் சரீர பிரகாரமாக பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான ஒருவராய் அவர் இல்லை. சீமோன் பேதுரு ஒரு தீவிரவாதி, அதாவது எதையுமே திட்டவட்டமாக தீர்க்கமாக உரத்த குரலிலே தைரியமாக சொல்லக்கூடியவர். முதலாவது அவர் ஒரு பலவீனமானவராய் இருந்தாலும் திடகாத்திரமான தைரியமான ஒரு செய்தியாளராய் மாறினார். அவர் உணர்ச்சிகள் நிறைந்தவர், பெரிய இருதயம் கொண்டவர். அது மட்டுமல்ல, அப்பல்லோவும் அந்த நாட்களிலே சிறந்த ஒரு செய்தியாளர். அவர் ஒரு அப்போஸ்தலனாய் இல்லாதபடியினாலே அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவரும் ஒரு சிறந்த செய்தியாளர். சொல்லப்போனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு டாக்டர் பில்லி கிரஹாம் என்று அவரை சொல்லலாம். இந்த 3 ஊழியக்காரர்களுமே குறிப்பிடத்தக்கவர்கள். ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும், இவர்கள் 3 பேரும் இந்த பிரிவினைக்கு காரணமானவர்கள் அல்ல. விசுவாசத்திற்காக இணைந்து செயல்பட்டவர்கள். அவர்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டினார்கள். இன்றைக்கு திருச்சபைகளிலே பிளவுகள், பிரச்சனைகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சுயநலத்தினாலே சில தலைவர்கள் செயல்படும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது. பண விஷயத்திலே ஒருவர் சரியா இல்லாமல் இருக்கும்பொழுது பிரச்சனைகள் உருவாகிறது. தங்களுடைய உறவினர்களுக்காக மட்டும் செயல்படும் பொழுது பிரச்சனைகள் உருவாகிறது. ஆனால் பொறுப்பில் இருக்கிறவர்கள் இணைந்து அடிக்கடி ஜெபித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக மட்டுமே எல்லா காரியங்களையும் தீர்மானிப்பார்கள் என்றால் அந்த திருச்சபையிலே ஒற்றுமை ஐக்கியம் காணப்படும். அந்த கிறிஸ்துவின் ஏக சிந்தை இருக்கும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட முடியாது. ஆத்ம பாரத்தினாலே நிறைந்தவர்களாய் இணைந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அண்டைய கொரிந்து திருச்சபையின் மக்கள்தான் அந்த பிரிவினைகளுக்கு காரணமாயிருந்தார்கள். ஒரு சிறு கூட்ட மக்கள் அப்போஸ்தலாய் பவுலைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமானவர் என்றார்கள். மற்றும் ஒரு குழுவினர், சீமோன் பேதுருவின் பேச்சுதான் மிக உறுதியான பேச்சையாயிருக்கிறது, உணர்ச்சி ததும்ப மிக தெளிவாக பேசுகிறார் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர், நாங்கள் அப்பல்லோவை நேசிக்கிறோம், அவர் எவ்வளவோ ஒரு சிறந்த பேச்சாளர், எத்தனையோ பேரை அவர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பதை குறித்து அவர்கள் எண்ணம் கொள்ளவில்லை. எனவே அதை குறித்து அப்போஸ்தலாய் பவுல் அவர்களுக்கு எழுதப்போகிறார். திருச்சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே விடை என்பதை அவர் காண்பிக்கப் போகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் திருச்சபையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் விடை அந்த பிரச்சனையிலே முன்னாலே நிற்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். கொரிந்து சபையிலே இந்த மூன்று ஊழியக்காரர்களின் கையிலேயும் பிரிந்திருந்த மக்களை விட நான்காவது கூட்ட மக்கள் நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து அவ்வாறு சொல்லவில்லை, தங்களை மற்றவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்தவர்கள் என்பதற்காக அவ்வாறு கூறினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்கிற இந்த காலத்திலே திருச்சபையானது திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களாலேயே அழிக்கப்படுகிறது. வெளியே இருந்து வருகிற எந்த பிரச்சனையும் திருச்சபையை அழிக்கப் போகிறதில்லை. நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், காலம் காலமாய் வாழ்ந்த பல திருச்சபைகள் உள்ளே இருந்து உண்டான பிரச்சனைகளினாலேயே அழிந்திருக்கிறது. வாரத்தினால் ஆராதனைக்கோ, ஏன் ஞாயிறு இரவு ஆராதனைக்கோ எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை சற்றே பாருங்கள். பல திருச்சபைகளிலே செய்தியாளர்கள் சரியானபடி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்காததினாலே சபைகள் நலிந்து மெலிந்து காணப்படுகின்றன. குடிக்கிற ஒரு மனிதனை விட, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒருவரை விட, அல்லது உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட விசுவாசமற்ற ஊழியக்காரர்களுடைய செய்தியினாலே அதிகமான பேர் பாதிக்கப்படுகிறார்கள். சரி, இந்த பார்ட்டி பாலிடிக்ஸை, இந்த சபை பிரிவினையை குறித்து பவுல் என்ன செய்கிறார் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 1:13 வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக செலவில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இதற்கான விடை மிக தெளிவானது. கிறிஸ்து பிரிக்கப்பட்டவராக இல்லை. கிறிஸ்துவிலே இருக்க வேண்டிய ஐக்கியத்தை பிளவுபடுத்தும் எதுவுமே தவறானதுதான். இது எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமே கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுமரணம் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதா இருக்க வேண்டும். அவர் கேட்கும் மற்றும் ஒரு கேள்வி, நீங்கள் எந்நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்கிறார். இந்த இடத்திலே பவுல் தண்ணீரினாலே பெற்றுக்கொள்ளும் ஞானஸ்நானத்தை குறித்து கூறவில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அது எல்லா நேரங்களிலேயும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலேதான் கொடுக்கப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை குறித்து குறிப்பிடுகிறார். என் நாமத்தினாலா ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று கேட்கும்பொழுது இல்லை என்றுதான் அவர்கள் பதில் சொல்வார்கள். நம்மை கிறிஸ்துவின் சரீரத்திலே வைத்த ஞானஸ்நானமானது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானஸ்நானம். அது வேறு எந்த ஒரு மனிதரும் நமக்காக செய்ய முடியாது. கவனித்தீர்களா? இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் மனிதனை நோக்கி இருந்த அவருடைய சிந்தனைகளை கிறிஸ்துவை நோக்கி திருப்புகிறார். எப்பொழுதுமே கிறிஸ்துவை நோக்கி சிந்தனை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த ஒரு திருச்சபையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவிலே ஒன்றாக சேர முடியும். ஆனால் கொரிந்து சபையார் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் சொந்த வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே, தங்களுடைய ஐக்கியத்திலே முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே மற்ற காரியங்களின் அடிப்படையிலே பிரிந்திருந்தார்கள். நம்முடைய சபைகளிலேயும் இருக்கும் பிளவுகளை சற்றே நோக்கி பாருங்கள். சில திருச்சபைகளிலே பணத்தின் அடிப்படையிலே பிரிவினைகள் ஏற்படுகிறது. இன்னும் சில திருச்சபைகளிலே பதவிகள் கிடைத்ததினாலோ கிடைக்காமல் போனதினாலோ பிரிவினைகள். இன்னும் சில இடங்களிலே என்னை மதிக்கவில்லை, உனக்கு மதிப்பு இருக்கிறது என்ற பிரிவினைகள். எந்த ஒரு பிரிவினையுமே கிறிஸ்துவின் அடிப்படையிலே அங்கே உண்டாகவில்லை. உங்கள் சபையிலே உள்ள பிரச்சனைக்கும் தெளிவான தீர்வு, பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தங்களை கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றால், கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற அறிவிற்குள்ளே வருவார்கள் என்றால், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தங்கள் கருத்து வேறுபாடுகளை விட்டு கர்த்தருடைய மகிமைக்காக மற்ற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக விட்டுவிட அவர்களாலே முடியும். கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவும் கிறிஸ்துவின் மேலே உண்மையான அன்பும் இருக்கும்பொழுது அவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கிறதில்லை. 1 கொரிந்தியர் 1:14-15 வசனங்களை பாருங்கள். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே அவர் தண்ணீரினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். தனது சொந்த பெயரிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று அவரை குறித்து தவறாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறதுனாலே அவர் யாருக்குமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்கிறார். இங்கே மீண்டுமாக பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவிலேயே எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கும் சிலர் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுப்பதனாலே ஒருவர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. அந்த ஞானஸ்நானத்திலே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுப்பதனாலே மட்டும்தான் அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. 1 Corinthians 16:16 ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு, இதுவுமல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். அவர் ஞானஸ்நானத்திற்கு மிக குறைவான முக்கியத்துவம் கொடுப்பதனாலே யார் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பதை கூட அவருக்கு நினைவிலே இல்லை. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஞானஸ்நானம் உங்களை ரட்சிக்காது. நீங்கள் கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ஆனதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஞானஸ்நானம் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை வெளி உலகத்திற்கு காட்டும் ஒரு அடையாளம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக இருதயத்திலே விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் மட்டும் பெறுவதனாலே ஒருவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தியவர் என்பதை விசுவாசித்து அவரை வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றால் வெளியரங்கமாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்பதை அறிக்கை செய்ய முடியும் என்றால் நீங்கள் செய்வது நல்லது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் விசுவாசத்திற்குள்ளே வர வேண்டும் என்று காத்திருப்பீர்கள் என்றால் அது தவறு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதன் வெளிப்பிரகாரமாக முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள், அவர் மேல் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, குறிந்து சபையிலே இருந்த பல பிரச்சனைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க துவங்கினோம். அதற்கு ஒரே பரிகாரம் இயேசு கிறிஸ்து என்பதை பவுலப்போஸ்தலன் தெளிவாக சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் குடும்பங்களிலேயும் திருச்சபைகளிலேயும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே தலைவராக ஏற்றுக்கொள்ள நீரே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஏசாயா 51:3.